오늘 마가 제공 세이브. 아멘. 예수께서 나무테날 பேசுகிறேன். இன்றைய எல்லா ஆராதனையை நாம் துதிகிதம் பாடி தொடங்குவோம். அனைவருமாக எழுந்து துதிகித எண் 2:6-3 பாடலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு இல்லா ஆராதனையிலே நாம் அனைவரும் இப்பொழுது நம்முடைய வீடுகளிலே இல்லங்களிலே ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் அதற்காக நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்துவோம். நம்முடைய மெய்யான இயேசு சபை காஜாங்குத்தாமா சபையார் மத்தியிலே இப்பொழுது கடந்த ஒரு வாரமாக தினந்தோறும் ஒரு கதை அல்லது ஒரு சாட்சி என்பதாக ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் ஒவ்வொருத்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக அந்த கதைகள் மூலமாக சாட்சிகள் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், இந்த கொரோனா 19 வைரஸ் இந்த கிருமி வந்தது நிமித்தமாக நம்ம எல்லோரும் இப்படியாக வீட்டுக்குள்ளாக முடங்கடிக்கப்பட்டோம், அல்லது கிட்டத்தட்ட வீட்டு சிறை என்று சொல்வார்கள், அப்படியாக அடைக்கப்பட்டது போல இருக்கிறோம். தொடக்கத்தில் இது ஒரு இடுக்கன் போலவும் ஒரு இக்கட்டான நிலை போலவும் இருந்தாலும் கூட, இவர்கள் சொல்கின்ற சாட்சிகள் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது எல்லார் வீட்டிலேயும் எல்லாருக்குள்ளேயும் நிறைய நன்மைகளை பார்த்ததாக, நிறைய இதனால் அனுகூலங்களை ஆண்டவர் தந்ததை உணர்ந்ததாக எல்லோரும் சொல்கிறோம். அந்த வகையிலே ஒரு அனுகூலமாக தினந்தோறும் இப்படி இல்லாததனை நம் வீடுகளிலே நடக்கிறது. இது நாம் சற்று கூட நினைத்து பார்க்காத ஒன்று இப்பொழுது நடக்கிறது அல்லவா? ஸோ அந்த வகையில் இந்த இல்லா ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறுவது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது, அப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். தினந்தோறும் இப்படி இல்லா ஆராதனையின் போது சங்கீத புஸ்தகத்திலிருந்து சங்கீதங்களை வாசிக்க சொல்லி நமக்கு நம்முடைய தாய் சபை நமக்கு உத்தரவிட்டுள்ளது. அந்த நான் சொல்லிக்கொண்டே வருவது போல சங்கீத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சங்கீதங்கள் அனைத்தும் தேவனை நோக்கி அவரை துதித்து பாடப்பட்ட பாடல்களாக இருக்கிறது. அதே வேளையிலே இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுது தாவீதோ மோசேவோ தேவனுடைய மிகப்பெரிய மனுஷர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டு தங்களுடைய விண்ணப்பங்களை செய்ததாகவும் இந்த சங்கீதங்கள் இருக்கிறது. அப்படியாக அது நாம் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்ததனால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அது வேத வசனமாக தேவனுடைய கர்த்தருடைய வசனமாக இருக்கிறது. அவருடைய வசனங்களை கொண்டே வார்த்தைகளை கொண்டே நாம் அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியம் ஒரு பாக்கியமாக இது கருதப்படுகிறது. ஆகவே நாம் இந்த தினந்தோறும் இந்த சங்கீதங்களை வாசிக்கும் போதும் செவிமடுக்கும் பொழுதும் பக்தியோடே நாம் அதனை வாசிப்போம் செவிமடுப்போம். இன்றைய நாளிலே சங்கீத புஸ்தகத்திலிருந்து சங்கீதம் 62 நாம் வாசிக்கலாம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அப்பத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். சேலா. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமுமாயிருக்கிறார். சேலா. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்பதாக முன்னுரையிலே சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் கூட உங்களுடைய வேதத்திலே பார்க்கலாம். அங்கே சங்கீதம் 62 தலைப்பின் கீழே பார்க்கலாம். எதுத்தூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இது என்று இதற்கு முன்பாக சொல்லியிருந்தாலும் கூட மீண்டும் சொல்வதில் தப்பில்லை. இந்த ராக தலைவன் என்பவன் தேவாலயத்திலே இருக்கக்கூடிய துதிகீத பாடல் பகுதியுடைய தலைவன், கோயர் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த கோயரோட லீடர். அவர் பல லீடர்கள், பல துதிகீத பாடல் தலைவர்கள் இருந்திருப்பார்கள். அதில் ஒருவர் இந்த எதுத்தூன் என்பவர். அப்போ அவர் இந்த தேவாலயத்திலே பாட வேண்டிய ஒரு பாடலாக இது தாவீது எழுதி கொடுத்த சங்கீதமாக இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. இந்த எதுத்தூண் பற்றிய ஒரு குறிப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது நிறைய வரலாறுகளையும் நாம் வேதாகமத்துடைய பின்புலத்தையும் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. யார் இந்த எதுத்தூண் என்று பார்த்தால், 1 25 அதிகாரத்திலே 1, 3, 6 அந்த வசனங்களில் இந்த எதுத்தூண் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. யார் இந்த எதுத்தூண் என்று பார்த்தால், 1, மேலும் சுரம் மண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் எதுத்தூண் என்பவர்களின், இங்கே எதுத்தூண் பேர் வருகிறது. 3 வசனத்திலே பார்த்தால், கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தூனின் வசத்திலே என்று இங்கே எதிர்த்துன் பற்றி வருகிறது. யார் என்று பார்த்தால் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மனுஷன். பிறகு 6வது வசனத்தில் பார்க்கும்போது இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரகாரமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள் தம்புருகள் சுரமண்டலங்களாகிய கீத வாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன் மாறாகிய ஆசாப் எதுத்தூன் ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். இங்கேயும் அந்த எதுத்தூன் பேர் வருகிறது. அப்போ இந்த 3 வசனங்கள் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், இந்த எதுத்தூன் என்பவர் தீர்க்க தரிசனம் சொல்பவராகவும் இந்த ஆலயத்திலே கருவிகளை கொண்டு இசைக்கருவிகளை கொண்டு இந்த கீதங்களை வாசிக்கக்கூடியவராகவும் அதற்கு தலைவராகவும் இருக்கிறார் என்பதாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இது நம்ம சங்கீதத்தின் பின்புலங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக இந்த சங்கீதம் 62க்கு வருவோம். இதை 3 பிரிவாக பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. முதல் பிரிவு என்பது 1-4 வசனங்கள். 2வது பிரிவு என்பது 5-7, பிறகு 3வது பிரிவாக 8-11 சொல்லப்படுகிறது. இதிலே இந்த 1வது பிரிவு என்று சொல்லப்படுகிற 1-4 அந்த வசனங்கள், அது வந்து விசுவாசத்துக்கு நேருகிற ஒரு சோதனை என்று சொல்லப்படுகிறது. 2வது பகுதியாக சொல்லப்பட்ட 5-7 என்பது அந்த விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிறது. 3வது பகுதியாக சொல்லப்பட்டது 8-11 என்பது அந்த விசுவாசத்தினுடைய ஒரு உற்சாகப்படுத்துவது, விசுவாசத்துக்காக விசுவாசத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக உற்சாகப்படுத்துகின்ற பகுதியாக அது சொல்லப்படுகிறது. சரி, இதை ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த சங்கீதம் தாவீது ராஜா எழுதிய பின்புலம். எப்பொழுது இதை எழுதியிருப்பார் என்று சொல்லப்படும் போது இந்த 3-4 வசனங்கள் நாம் வாசித்தோமானால் அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய பின்புலமாக அடிப்படையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன? தாவீது ராஜா இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். 4, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அப்பத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். செயலா, இந்த சம்பவம் எங்கே, இங்கே தாவீது சொல்லுகிற இந்த பகுதியானது எதை வைத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்திலே வருகிற ஒரு பகுதி. அதாவது அப்சலோம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்சலோம் என்பவர் தாவீது ராஜாவுடைய குமாரன். அவர் என்ன செய்துட்டார் அப்படின்னு சொன்னால், ராஜாவுக்கு எதிராக புரட்சி செய்து அந்த ஆட்சி பீடத்தை கைப்பற்ற எண்ணம் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அப்போ அவருக்கு பக்கமாக வந்து நிறைய ஆசாரியர்கள், நிறைய இந்த என்ன சொல்லுவாங்கன்னா அரண்மனையை சேர்ந்தவர்கள், மூப்பர்கள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்சலோமுக்கு கை கோட்டாங்க. அப்போ அவங்களாம் சேர்ந்து இந்த ராஜாவுக்கு எதிராக அவங்க வந்து சதி செய்ய ஆரம்பித்தாங்க. எப்படியாவது ராஜாவை பிடித்து அவரோடு சேர்த்து அவர் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் கொன்று போட்டுட்டு இந்த ராஜ்யத்தை கைப்பற்றி கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் அதுக்கு தன்னுடைய சொந்த மகனே அப்சலோமே வந்து அவர் முன் நிற்கிறார். அந்த பகுதியை கொஞ்சம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் இங்கே ஏன் வந்து அவர் இப்படி சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் என்று சொல்லும்போது இவன் அது அப்சலோமை பற்றியும் சொல்லப்படுது, அப்சலோம் கூட இருக்கிறவங்க பற்றியும் சொல்லப்படுது. அப்சலோம் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு நயவஞ்சகமாக அவர் வந்து வாய பேசுறது ஒன்றும் மனசில் ஒன்றும் மனசில் வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, ராஜாவுக்கு எதிராக செயல்படுவதற்காக எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல மாதிரி நடித்து அவர் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஏன் ராஜாக்கிட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த சம்பவங்களை பார்க்குறேன். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கலாம். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்தை வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான். இப்படிலாம் விசாரிச்சுட்டு மூணாம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாக இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பிறகு ஐந்தாவது வசனம் பார்க்கும்போது, எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்கு வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரேவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இது ஒரு நயவஞ்சகம், ராஜாவுக்கு எதிராக மக்களை சேர்க்கறதுக்காக அப்சலோம் போடுற ஒரு நாடகமாக சொல்லப்படுகிறது. இப்படியாகத்தான் அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய வஞ்சகத்தனத்தால் ஒரு வேஷம் போட்டு வெளியே இனிக்கி இனிக்கி பேசிட்டு, ஆனால் உள்ளுக்கு வந்து ஒரு உள் நோக்கம் பார்த்தா ஒரு கெட்ட எண்ணம், ராஜாவை கவுக்கணும், ராஜாவை அவருடைய ராஜ்யத்தை பறிக்கணும் என்பதாக. அந்த காலகட்டத்தில் தான் தாவீது இந்த சங்கீதத்தை பாடியதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த 3-4 வசனங்களை அவர் சொல்லுகிறார். சரி, இப்போ நமக்குள்ள விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த முதல் பகுதியானது அந்த நான் சொன்ன இல்லையா, என்ன நடந்தாலும் சரி தேவனிடத்தில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்துக்கு என்ன சோதனை வந்தாலும் சரி நாம் வந்து நம்ம சொந்த முறையிலே சிந்தித்து மனித பிரகாரமாக சிந்தித்து சோதனைக்கு நம்ம தீர்வு காணாமல் எல்லாத்துக்கும் சோதனை வருவதும் அது தேவனிடத்தில் தான் வருது. அதனால் அதுக்கான வழியும் தீர்வும் கூட நம் தேவனிடத்திலே சார்ந்து தான் அதுக்கு தீர்வு காணணும் என்பது சொல்வது போல் அவர் சொல்கிறார். பாருங்கள், தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. இந்த ஒரு பக்கம் சதிகாரங்க தன் சொந்த மகனே அவருக்கு எதிராக செயல்படுவதனால் அவர் என்ன செய்கிறாரு, ஓடி ஒளிறாரு, வனாந்தரத்துக்கு போகிறாரு, பருவதங்கள் மலை உச்சியில் போய் கெபிக்குள்ளே குகைக்குள்ளே அங்கங்கே ஓடி ஒளிறாரு. அப்படி இருந்தும் கூட அவர் பாருங்கள் நம்பிக்கை எங்கே வச்சுருக்காரு, தேவன் மேல் தான் வச்சுருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட நம்பிக்கைனா, அவரே என் கண்மலையும், கண்மலைனா உறுதி, என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருந்தவர் அப்படின்னு. அடுத்ததாக அந்த உறுதி, அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு, விசுவாசம் பற்றி சொல்லிட்டு அவருடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கு சொல்லிட்டு அது எவ்வளோ உறுதியானதுன்னு ரெண்டாவது பகுதியில் சொல்லப்படுகிறது. மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறாரு, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். 5, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. 6, இந்த 6 வந்து ரிப்பீட் ஆகுது, ஏற்கனவே சொன்ன மேலே சொன்னபடி திரும்பவும் சொல்லப்படுது. அடுத்ததாக 7, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஆக அந்த அவர் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய தன்மையை இங்கே உறுதிப்படுத்துகிறார். 3, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜனங்களுக்கு புத்தி சொல்கிறார். பாருங்கள், அவர் எதை கடைப்பிடிச்சாரோ அதே சொல்கிறாரு, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், சேலா என்று. சரி, இப்படியாக நமக்கும் அவர் இங்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறார். அவர் எப்படி இடுக்கன் காலத்திலும் சோதனை காலத்திலும் தன்னுடைய விசுவாசம் கொஞ்சம் கூட அசைக்காமல் முழுக்க முழுக்க தேவன் மீதே உறுதியாக கண்மலை போல் உறுதியாக வைத்திருந்தாரோ அதே போல் நாமும் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறார், காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் அவருடைய விடை வரும், அவருடைய வழி, அவருடைய தீர்வு வரும், அதுக்காக நான் அமர்ந்திருக்கிறேன். அமர்ந்திருக்கிறேன்னா அமைதியாக தியானித்து உட்கார்ந்திருப்பதற்கு கூட சொல்லலாம். ஆக இன்றைய காலகட்டத்தில் கூட நமக்கும் ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. இந்த சிக்கலிலிருந்து கூட நிச்சயம் நமக்கு தீர்வு ஆண்டவர் கொடுப்பார். நாம் அமைதியாக அமர்ந்திருந்து நம்முடைய முழு விசுவாசத்தையும் கண்மலை போல் அசைக்க முடியாததாக அவரே நமக்கு அடைக்கலமானவர் என்கிற நம்பிக்கையிலே தினந்தோறும் இப்படியாக நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். சரி, இந்த சங்கீதங்களை நாம் வாசிக்கும் பொழுது இதில் ஒரு பொது அறிவாக நாம் இதை தெரிந்து கொள்வோம். இடையிடையிலே நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடத்துல வந்து ஒரு 2-3 வசனத்துக்கு பிறகு சேலா சேலான்னு வரும். இந்த சங்கீதத்தில் கொடுப்பாங்க 2 இடத்துல வந்து சேலா சேலான்னு வருது, அதாவது 4 வசனத்துக்கு பிறகும் 8 வசனம் பிறகும். இதுக்கு ஒரு விளக்கம் நம்ம போதகர் சொன்னார். சேலா அப்படின்னா சங்கீதத்துக்கு இடையிடையில் வரும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா எபிரேயர் மொழியில் மூல பாஷையில் அதுக்கு அர்த்தமே இல்லைன்னு தான் சொல்லப்படுது. ஆனாலும் வேறொரு குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேலானா என்ன அர்த்தம்னா பாஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு மௌனம். மௌனம் பாடிக்கிட்டே வராங்க. பாடிக்கிட்டே வரும்போது சேலா அப்படின்னு சொன்னால் மௌனமாக இருப்பாங்க, இசை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குமா, இசைக்கருவி வாசிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் பாடுறவங்க சங்கீதத்தை பாடுறவங்க நிப்பாட்டிடுவாங்க. அப்போ இசை ஓடிக்கிட்டு இருக்கோம், இவங்க நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக மௌனமாக இருப்பாங்களாம். அது ஏன் அப்படின்னா இருக்கணும்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. சேலான்னு எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து மௌனமாக அமைதியாக இருக்கணும்னு. ஏன்னா அந்த கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு இடையில் நம்ம வந்து தியானிக்கணுமா, அமைதியாக இருந்து இந்த பாடல் வரிகளை இப்போ படித்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, வாசிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன தியானிக்கணும் அப்படின்னா நம்மை நாமே தியானிக்கணும், அடுத்தவங்களை குறித்து நம்மை சுற்றி இருக்கிறவங்களை குறித்தும் நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு அர்த்தம் தான். ஆக எனக்கே கூட இது புது தகவலாக இருந்துச்சு. போதகர் சொன்னார் இந்த சேலா சேலான்னு வரும், இத்தனை வருஷம் நான் கூட தான் படிச்சிருக்கேன், இடையில சேலா சேலான்னு வருது, அது என்னது, அது கோரஸா பல்லவியான்னு பார்த்தா கிடையாது. அப்படி சேலான்னு வர்ற பகுதியெலாம் வந்து பாடிக்கொண்டே வரும்போது பாடுறவங்க கோயர் குரூப்பே அந்த காலத்தில் ஆலயத்தில் நிப்பாட்டிடுவாங்க, ஆனால் இசைக்கருவி வாசிக்கிட்டே இருப்பாங்க, இசைக்கருவி வாசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாடல் நிப்பாட்டப்பட்டுட்டு எல்லோரும் மௌனமாகவே கொஞ்ச நேரம் இருப்பாங்களாம். அந்த மௌன நேரத்தில் தியானிப்பாங்களாம், தங்களை ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், தங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த எண்ணங்கள் சரியாக இருக்கா, தேவனை நோக்கி சற்று முன்பு நம்ம இவ்வளோ பாடணுமே, அவரை துதித்தோமே, அது உண்மையா, நம்ம உண்மையாகவே அப்படி தான் அவரை நம்பியிருக்குமா அப்படின்னு தியானிக்கிற ஒரு விஷயம் என்பதற்காக தான் இந்த சங்கீதங்கள் இப்படி சேலா சேலான்னு வருதுன்னு சொல்லப்படுது. ஆக இதோடைய முடிவுரையாக ஒரு நம்ம ஒரு இதை வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் 13:6 ஒரு வசனம் இருக்குது, அதை நம்ம வாசித்து நம்ம இதுக்கு ஒரு முடிவுரையாக முடித்து கொள்ளலாம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று வருகிற மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மீண்டும் வாசிக்கிறேன் எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்வோமே. ஆக இந்த எபிரேயரில் வாசித்தது போல நான் பயப்படேன். இந்த COVID-19 கிருமி வந்திருக்கிறது, அதனால் நம்முடைய வாழ்க்கை இயல்பான வாழ்க்கை இப்போ தலைக்கெல்லாம் பிடிச்சி இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், என்ன நடக்குமோன்னு வெளி உலகம் பயந்துக்கிட்டு இருக்கு, உலகமே நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கோம். எந்த பாதுகாப்புனா தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பாதுகாப்புக்குள்ளாக ஒரு தாய் கோழியினுடைய ரெக்கைக்குள்ளாக இருக்கிற கோழி குஞ்சுகளை போல நாம் அவருடைய சிட்டைக்குள்ளாக, அவருடைய அருள் கிருபை காருண்யம் என்கிற சிட்டைக்குள்ளாக இருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆகையினால பயப்படாமல் நாம் தொடர்ந்து இதை கடந்து போவோம் என்று சொல்லி இப்பொழுது நாம் ஜபத்துக்கு செல்லலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ப்ரேஸ் லார்ட் 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 ஹல்லேலூயா. ப்ரேஸ் லார்ட் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ப்ரேஸ் லார்ட் 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 ப்ரேஸ் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ப்ரேஸ் லார்ட் 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 ப்ரேஸ் லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூய ஆண்டவரே, இயேசப்பா, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் இரட்சகரே, பரமபிதாவே, இதோ உமக்கு நாங்கள் நன்றியும் சோத்திரமும் செலுத்துகிறோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் அன்றாடும் எங்கள் இல்லங்களிலே இப்படியாக இல்லாததனை நடத்தும்படியான சிலாக்கியத்தை தந்துமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே இதோ பலிபீடங்களை அமைத்து அந்த பலிபீடங்களிலே ஆண்டவரே தங்கள் பலிகளை செலுத்தி, தங்களுடைய சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி, பாவ நிவாரண பலிகளை செலுத்தி, அவர்கள் உம்மை சேவித்தது போல, உம்மை தொழுது கொண்டது போல ஆண்டவரே இதோ இன்றைய நாளிலே கூட தாய் சபையினுடைய உத்தரவின் பேரில் ஆண்டவரே இதோ குடும்ப பலிபீடம் என்கிற இந்த ஆராதனை பகுதியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்ற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த வாய்ப்பை நீர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்படியாக இந்த குடும்ப பலிபீடத்திலிருந்து ஆண்டவரே இதோ எங்களுடைய விண்ணப்பம், எங்களுடைய ஜெபம் என்கிற பலியை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படியாக எங்களுடைய இந்த சோத்திர பலியை, இந்த சர்வாங்க தகன பலியை ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ஆண்டவரே இதோ எங்களை சகலவிதமான பொல்லாப்புகளிலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும். குறிப்பாக COVID-19 இந்த நச்சுக்கிருமியிலிருந்து ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் மூத்தவர்களை, எங்கள் சபையார்களை, எங்கள் மூப்பர்களை, எங்கள் போதகர்களை, ஊழியக்காரர்களை அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களுடைய குடும்பத்தாரை பாதுகாத்துக் கொள்ளும். இதோ எங்கள் சபை மட்டுமல்லாமல் தேசம் முழுவதும் உள்ள சபையார்களுக்காகவும், உலகம் முழுவதும் உள்ள சபையார்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இப்படியாக இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அரணாக இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தந்து எங்களை உமது சித்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக வைத்திருவோம் ஆண்டவரே. இதோ இப்படியாக வீட்டுக்குள்ளே நாங்கள் அடங்கி கிடக்கும் பொழுது ஆண்டவரே இதுவரையிலே நாங்கள் தொலைத்த வாழ்க்கையை மறுபடியாக கண்டறியும்படியான ஒரு சிலாக்கியத்தை நீ தந்து, குடும்ப உறவுகளை நாங்கள் இப்பொழுது அதனுடைய மகிமையை தெரிந்து கொண்டோம், அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. குடும்பம் குடும்பமாக, தாய் தந்தை பிள்ளைகள் என, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவு என, எல்லா உறவுகளோடும் நாங்கள் இப்படியாக நிறைய நேரங்களை செலவழிக்கும் பொழுது ஆண்டவரே இதோ எங்களுடைய பரஸ்பர அன்பையும் உறவையும் கூட நாங்கள் வளர்த்து கொள்வோம். எங்களுடைய பழைய பகைமையெல்லாம், வருத்தங்கள் எல்லாம் நாங்கள் மறந்து இதோ சந்தோஷமாக இருக்கும்படியாகவும் சேர்ந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படியாக எங்களை ஒன்றுபடுத்தியமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக நாங்கள் வீட்டிலே அதிக நேரத்தை குடும்பங்களோடு செலவழிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வீட்டிலே இருந்தாலும் கூட ஆண்டவரே இதோ தொழில்நுட்பத்தின் துணையோடு ஆண்டவரை எங்கள் வீட்டுக்குள்ளாகவே ஆண்டவரை ஏதோ ஆராதனைகள் எல்லாம் வந்து சேருகின்றன. ஆராதனைகள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து கலந்து கொள்கிறோம் ஆண்டவரை. அப்படிப்பட்டதான சிலாக்கியத்தை தந்தமைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி, 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 நன்றி ஆண்டவரை. ஏதோ உமது சித்தம் இருக்குமானால் ஆண்டவரை எங்களுடைய பழைய வாழ்க்கையை, இயல்பான வாழ்க்கையை மறுபடியும் தந்தரலும் அப்பா, மறுபடியும் தந்தரலும் என்று வேண்டி இதோ இந்த ஆராதனையை, இந்த ஜபத்தை இப்பொழுது முடிக்கிறோம் ஆண்டவரை. முடிக்கிறோம். எல்லா துதி கணமையும் நாமத்துக்கு செலுத்துகிறோம். ஆமீன். கர்த்தரின் ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமினை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்துடன் இன்றைக்கான நமது இல்ல ஆராதனை முடிவடைகிறது. மீண்டும் நாளை இன்னொரு இல்ல ஆராதனையிலே நாம் சந்திப்போம். அதுவரையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தின் பேரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்தோத்திரம்.